மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஊவா குருகுலம் நிகழ்ச்சியில் தரம் 11 விஞ்ஞான பாடத்தின் ஊடாக இணையும் நான் ஆசிரியர் திவ்யா, கிரேக் பாடசாலை. இன்றைய தினம் 6வது பாடலகான மனித உடற்செயன் முறைகளில் தேர்ச்சி மட்டம் 6.4 உள்ள மனிதனின் குருதி சுற்றோட்ட தொகுதி தொடர்பான விடயங்களை பார்ப்போம். பாடபரப்பிற்கு செல்வதற்கு முன்பாக மாணவர்கள் தங்களது பாடநூலை எடுத்துக்கொண்டால் இலகுவானதாக அமையும். தரம் 11 விஞ்ஞான பாடநூல் பகுதி 1 பக்க இலக்கம் 185. மனிதனின் குருதி சுற்றோட்ட தொகுதி. மனிதனின் குருதி சுற்றோட்ட தொகுதியானது 3 அமைப்புகளை கொண்டுள்ளது. மனிதனின் குருதி சுற்றோட்ட தொகுதியானது 3 அமைப்புகளை கொண்டுள்ளது. முதலாவது குருதி, இரண்டாவது இதயம், 3வதாக குருதி கலன்கள். இவற்றில் முதலாவதாக குருதியை பற்றி பார்ப்போம். குருதியானது திரவ நிலையில் காணப்படும் ஒரு வகையான தொடுப்பிலயம். குருதியானது திரவ நிலையில் காணப்படும் ஒரு தொடுப்பிலயம். இது சிவப்பு நிற திரவமாக காணப்படும். குருதியானது ஏகவீன பாய்மம் போன்று தோன்றினும் தொங்கல் நிலையிலும் பதார்த்தங்கள் காணப்படுகின்றது. குருதியானது ஏகவீன பதார்த்தமாக காணப்படும் போதிலும் அதில் தொங்கல் நிலையிலும் பதார்த்தங்கள் காணப்படுகின்றன. மீண்டும் திரவ நிலையில் காணப்படும் தொடுப்பிலயம் குருதியாகும். இது சிவப்பு நிற திரவமாக காணப்படும். இது ஏகவீனமான பதார்த்தமாக காணப்படினும் இதில் தொங்கல் நிலையில் கூறுகள் காணப்படும். குருதியானது 2 வகையாக பிரிக்கப்படும். முதலாவது குருதி கலங்கள், இரண்டாவது குருதி திரவ விளையம். குருதி கலங்கள் திண்ம நிலையில் காணப்படும். குருதி திரவ விளையம் திரவ நிலையில் காணப்படும். ஆகவே குருதியில் திண்ம நிலையில் காணப்படும் கூறுகள் குருதி கலங்கள் எனவும், குருதியில் திரவ நிலையில் காணப்படும் கூறுகள் குருதி திரவ விளையம் எனவும் அழைக்கப்படும். குருதி கலங்கள் 3 வகைப்படும். செங்குருதி, வெண்குருதி, குருதி சிறு தட்டுக்கள். குருதி திரவ விளையத்தில் 90% நீர், குருதி புரதங்கள், போசணை பொருட்கள், கழிவு பொருட்கள், சுவாச வாயுக்கள், நொதியங்கள், ஓமோன்கள் என்பன காணப்படுகின்றன. மீண்டும் குருதி திரவ விளையத்தில் 90% நீர், குருதி புரதம், போசணை பொருட்கள், கழிவு பொருட்கள், சுவாச வாயுக்கள், நொதியங்கள், ஓமோன்கள் என்பன காணப்படுகின்றன. அடுத்ததாக குருதி கலங்களில் முதலாவதாக காணப்படுவது செங்குருதி. செங்குருதியானது RBC என அழைக்கப்படும். இவை தொடர்பான புகைப்படங்கள் பாடநூலில் 186 பக்கத்தில் காணப்படுகின்றன. செங்குருதியானது மனிதனின் 1 மில்லிமீட்டர் கணம் குருதியில் 5 மில்லியன் வரையான செங்குலியங்கள் காணப்படும். மனிதனின் குருதியில் 1 மில்லிமீட்டர் கணம் குருதியில் 5 மில்லியன் வரையான செங்குருதிகள் காணப்படும். செங்குருதியானது இரட்டை குழிவுடைய வட்டத்தட்டுருவாக காணப்படும். செங்குருதியில் கரு காணப்படாது. செங்குருதியானது செவ்வெண்பு மச்சையில் உற்பத்தி செய்யப்படும். அதே போன்று ஈரலிலும் மண்ணீரலிலும் அளிக்கப்படும். செங்குருதியின் ஆயுட்காலம் 120 நாட்கள். செங்குருதியில் ஈமோக்ளோபின் எனும் நிறப்பொருள் காணப்படும். இதன் காரணமாகவே இது சிவப்பு நிறத்தில் காணப்படுகின்றது. செங்குருதியின் தொழில் ஒட்சிசனை ஒட்சி ஈமோக்ளோபினாக உடல் முழுவதும் கொண்டு செல்லும். மீண்டும் செங்குருதி, செங்குருதி ஆர்பிசி என அழைக்கப்படும். மனித குருதியில் 1 மில்லிமீட்டர் கணம் குருதியில் 5 மில்லியன் வரையான செங்குருதிகள் காணப்படும். இது இரட்டை குழிவுடைய வட்டத்தட்டுருவாக காணப்படும். இதில் கரு காணப்படாது. செவ்வெண்பு மச்சையில் உற்பத்தி செய்யப்படும். ஈரலிலும் மண்ணீரலிலும் அளிக்கப்படும். ஆயுட்காலம் 120 நாட்கள். ஈமோக்ளோபின் எனும் நிறப்பொருளை கொண்டிருப்பதனால் சிவப்பு நிறத்தில் காணப்படும். தொழில் ஒட்சிசனை ஒட்சி ஈமோக்ளோபினாக மாற்றி உடல் முழுவதும் கொண்டு செல்லும். அடுத்ததாக வெண்குருதி. வெண்குருதியானது WBC என அழைக்கப்படும். வெண்குருதி களமானது WBC என அழைக்கப்படும். வெண்குருதியானது செங்குருதியை விட சற்று பெரிதாக காணப்படும். வெண்குருதியானது செங்குருதியை விட சற்று பெரிதாக காணப்படும். மனிதனின் 1 மில்லிமீட்டர் கணம் குருதியில் 4000 தொடக்கம் 11000 வரையிலான வெண்குருதிகள் காணப்படும். இது நிறமற்றது. பெரிய கருவை கொண்டிருக்கும். ஆயுட்காலம் சில தினங்கள் ஆகும். செவ்வெண்பு மச்சையில் உற்பத்தி செய்யப்படும். இதன் தொழில் நோயாக்கிகளை அழித்தல். இதன் தொழில் நோயாக்கிகளை அழித்தல். நோயாக்கிகளை அழிப்பதற்காக 2 வழிமுறைகளை பின்பற்றும். முதலாவது தின்குளிய செயலாக்கம். இரண்டாவது பிறப்பொருள் எதிரிகளை சுரத்தல். நோய் தொற்றுதலின் போது வெண்குளியங்களின் எண்ணிக்கை கணிசமான அளவு அதிகரித்து காணப்படும். நோய் தொற்றுகளின் போது வெண்குளியங்களின் எண்ணிக்கை கணிசமான அளவு அதிகரித்து காணப்படும். குருதி புற்றுநோயின் போது வெண்குளியங்களின் எண்ணிக்கை அசாதாரணமாக அதிகரிக்கும். மீண்டும் வெண்குளியங்கள் WBC என அழைக்கப்படும். வெண்குருதியானது செங்குருதியை விட சற்று பெரிதாக காணப்படும். மனிதனின் 1 மில்லிமீட்டர் கணம் குருதியில் 4000 தொடக்கம் 11000 வரையான வெண்குருதிகள் காணப்படும். இது நிறமற்றது. பெரிய கருவை கொண்டிருக்கும். இதன் ஆயுட்காலம் சில தினங்கள் ஆகும். செவ்வெண்பு மச்சையில் உற்பத்தி செய்யப்படும். தொழில் நோயாக்கிகளை அழிக்கும். நோயாக்கிகளை அழிப்பதற்காக 2 வழிமுறைகளை பின்பற்றும். முதலாவது தின்குளிய செயலாக்கம். இரண்டாவது பிறப்பொருள் எதிரிகளை சுரத்தல். நோய் தொற்றுதலின் போது வெண்குளியங்களின் எண்ணிக்கை கணிசமான அளவு அதிகரித்து காணப்படும். குருதி புற்றுநோயின் போது வெண்குளியங்களின் எண்ணிக்கை அசாதாரணமாக அதிகரிக்கும். அடுத்ததாக செங்குளியங்களும் வெண்குளியங்களும் 600:1 என்ற ரீதியில் குருதியில் காணப்படும். அதாவது செங்குளியங்கள் அதிகமாகவும் வெண்குளியங்கள் குறைவாகவே குருதியில் காணப்படும். மீண்டும் செங்குளியங்களுக்கும் வெண்குளியங்களுக்கும் இடையிலுள்ள விகிதம் 600:1. வெண்குருதி கலங்கள் 2 வகைப்படும். வெண்குருதி கலங்கள் 2 வகைப்படும். சிறுமணி கொண்டவை, சிறுமணி அற்றவை. சிறுமணி கொண்டவை மூன்று வகைப்படும். சிறுமணி கொண்ட வெண்குளிய கலங்கள் மூன்று வகைப்படும். நடுநிலை நாடி, யோசி நாடி, மூல நாடி. அதே போன்று சிறுமணி அற்ற வெண்குருதி கலங்கள் இரண்டு வகைப்படும். நிணநீர் குளியம், ஒற்றை குளியம். மீண்டும் வெண்குருதி கலங்கள் இரண்டு வகைப்படும். சிறுமணி கொண்டவை, சிறுமணி அற்றவை. சிறுமணி கொண்டவை மூன்று வகைப்படும். நடுநிலை நாடி, யோசி நாடி, மூல நாடி. சிறுமணி அற்றவை இரண்டு வகைப்படும். ஒற்றை குளியம், நிணநீர் குளியம். இவை கருவின் வடிவத்தை அடிப்படையாக கொண்டே பிரிக்கப்பட்டுள்ளன. சிறுமணி கொண்ட நடுநிலை நாடியானது குருதியில் 50 தொடக்கம் 70 சதவீதத்தில் காணப்படும். இவை தொடர்பான புகைப்படங்கள் பாடநூலில் 187 பக்கத்தில் காணப்படுகின்றன. அடுத்ததாக யோசின் நாடி. யோசின் நாடியானது அமில நாடி என அழைக்கப்படும். யோசின் நாடியானது மனித குருதியில் 1:4 வீதத்தில் காணப்படும். அடுத்ததாக மூல நாடி. மூல நாடியானது மனித குருதியில் 0:1 வீதத்தில் காணப்படும். ஆகவே மனித குருதியில் நடுநிலை நாடியானது அதிக சதவீதத்திலும் மூல நாடியானது குறைந்த சதவீதத்திலும் காணப்படுகின்றன. நடுநிலை நாடி, யோசி நாடி, மூல நாடி என்பவற்றில் சிறுமணி காணப்படும். அடுத்ததாக சிறுமணி அற்ற வெண்குருதி கலம். இவற்றில் முதலாவது நிணநீர் குளியம். நிணநீர் குளியமானது மனித குருதியில் 20:40 சதவீதத்தில் காணப்படும். அடுத்ததாக ஒற்றை குளியம். ஒற்றை குளியம் மனிதனின் குருதியில் 2:8 சதவீதத்தில் காணப்படும். ஆகவே நிணநீர் குளியம், ஒற்றை குளியம் என்பவற்றில் சிறுமணிகள் காணப்படாது. மீண்டும் வெண்குருதி கலங்கள் இரண்டு வகைப்படும். சிறுமணி கொண்டவை, சிறுமணி அற்றவை. சிறுமணி கொண்டவை மூன்று வகைப்படும். நடுநிலை நாடி, யோசி நாடி, மூல நாடி. சிறுமணி அற்றவை இரண்டு வகைப்படும். நிணநீர் குளியம், ஒற்றை குளியம். அடுத்ததாக குருதி சிறுதட்டுகள். மூன்றாவது குருதி சிறுதட்டுகள். இவை சிறிய களத்துண்டுகளாக காணப்படும். கரு காணப்படாது. மனிதனின் 1 மில்லிமீட்டர் கணம் குருதியில் 150,000 தொடக்கம் 400,000 வரையான குருதி சிறுதட்டுகள் காணப்படுகின்றன. இவற்றின் ஆயுட்காலம் 5:7 நாட்கள் ஆகும். செவ்வென்பு மச்சையில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. குருதி சிறுதட்டுகளில் த்ரம்போபிளாஸ்டின் எனும் பதார்த்தம் காணப்படுகின்றது. குருதி சிறுதட்டுகளானது குருதி உறைதலில் பங்களிப்பு செய்யும். டெங்கு காய்ச்சல், எலிக்காய்ச்சல் போன்ற நோய் நிலைமைகளின் போது குருதியில் குருதி சிறுதட்டுகளின் எண்ணிக்கை குறைவடைந்து காணப்படும். மீண்டும் குருதி சிறுதட்டுகள். குருதி சிறுதட்டுகளானது சிறிய களத்துண்டுகளாக காணப்படும். கரு காணப்படாது. மனிதனின் 1 மில்லிமீட்டர் கணம் குருதியில் 150,000 தொடக்கம் 400,000 வரையான குருதி சிறுதட்டுகள் காணப்படும். ஆயுட்காலம் 5 தொடக்கம் 7 நாட்கள். செவ்வெண்பு மச்சையில் உற்பத்தி செய்யப்படும் த்ரம்போபிளாஸ்டின் எனும் பதார்த்தத்தை கொண்டுள்ளது. குருதி சிறுத்தட்டுகளானது குருதி உறைதலில் பங்களிப்பு செய்யும். டெங்கு காய்ச்சல், எலிக்காய்ச்சல் போன்ற நோய் நிலைமைகளில் குருதியில் குருதி சிறுத்தட்டுகளின் எண்ணிக்கை குறைவடைந்து காணப்படும். அடுத்ததாக குருதியின் தொழில்கள். முதலாவது, உடல் முழுவதும் பதார்த்தங்களை கொண்டு செல்லும். குருதியானது உடல் முழுவதும் பதார்த்தங்களை கொண்டு செல்லும். இரண்டாவது, நோய்காரணிகளிடமிருந்து உடலை பாதுகாக்கும். நோய்காரணிகளிடமிருந்து உடலை பாதுகாக்கும். மூன்றாவது, ஓர் சீர்திட நிலையை பேணும். மூன்றாவது, ஓர் சீர்திட நிலையை பேணும். மீண்டும் குருதியின் தொழில்கள், உடல் முழுவதும் பதார்த்தங்களை கொண்டு செல்லும், நோய்காரணிகளிடமிருந்து உடலை பாதுகாக்கும், ஓர் சீர்திட நிலையை பேணும். மீண்டும் குருதி தொடர்பாக பார்த்தோம். குருதியானது திரவ நிலையில் காணப்படும் ஒரு வகையான தொடுப்பிலயம். சிவப்பு நிறத்தில் காணப்படும் குருதியில் காணப்படும் திண்ம நிலையான கூறுகள் குருதி கலங்கள் எனவும், திரவ நிலையில் காணப்படும் கூறுகள் குருதி திரவ விளையம் எனவும் அழைக்கப்படும். குருதி கலங்கள் 3 வகைப்படும். செங்குருதி, வெண்குருதி, குருதி சிறு தட்டுக்கள். குருதியின் தொழில், உடல் முழுவதும் பதார்த்தங்களை கொண்டு செல்லல், நோய்காரணிகளிடமிருந்து உடலை பாதுகாத்தல், ஓர் சீர்திட நிலையை பேணுதல். அடுத்ததாக இதயம், அதாவது குருதி சுற்றோட்ட தொகுதியில் 2வது அமைப்பு இதயம். இதயத்தின் அமைவிடம் நெஞ்சரை குழியில், இரு சுவாச பைகளுக்கும் இடையில், விலா என்புகளுக்கு உட்புறமாக, இடது பக்கம் சற்று சாய்வாக காணப்படும். மீண்டும் இதயமானது நெஞ்சரை குழியில், இரு சுவாச பைகளுக்கும் இடையில், விலா என்புகளுக்கு உட்புறமாக, இடது பக்கம் சற்று சாய்வாக காணப்படும். இதயமானது குருதியை உடல் முழுவதும் கொண்டு செல்வதற்கு தேவையான விசையை வழங்கும். இதயமானது குருதியை உடல் முழுவதும் கொண்டு செல்வதற்கு தேவையான விசையை வழங்கும். அடுத்ததாக இதயத்தின் கட்டமைப்பு. இதயத்தின் நெடுக்கு வெட்டு முகத்தோற்றமானது பாடநூலில் 190 பக்கத்தில் காணப்படுகின்றது. மாணவர்கள் பாடநூலில் அப்பக்கத்தை எடுத்துக்கொண்டால் நான் சொல்வது இலகுவானதாக விளங்கக்கூடியதாக காணப்படும். 190 பக்கம். இதயத்தின் நெடுக்கு வெட்டு முக தோற்றம். இதயத்தின் நெடுக்கு வெட்டு முக தோற்றம். இதயமானது 4 அறைகளை கொண்டிருக்கும். இதயமானது 4 அறைகளை கொண்டிருக்கும். வலது சோனையறை, இடது சோனையறை, வலது இதயவரை, இடது இதயவரை. வலது சோனையறையில் மேற்பெருநாளமும் கீழ்பெருநாளமும் திறக்கும். வலது சோனையறையில் மேற்பெருநாளமும் கீழ்பெருநாளமும் திறக்கும். வலது சோனையறைக்கும் வலது இதயவரைக்கும் இடையில் முக்கூர் வால்வு காணப்படும். வலது சோனையறைக்கும் வலது இதயவரைக்கும் இடையில் முக்கூர் வால்வு காணப்படும். வலது இதயவரையிலிருந்து சுவாச நாடி வெளியேறும். வலது இதயவரையிலிருந்து சுவாச நாடியானது வெளியேறும். இடது சோனையறையில் 4 சுவாச நாளங்கள் திறக்கும். இடது சோனையறையில் 4 சுவாச நாளங்கள் திறக்கும். இடது சோனையறைக்கும் இடது இதயவரைக்கும் இடையில் இருகூர் வால்வு காணப்படும். இருகூர் வால்வு மைட்டர் வால்வு எனவும் அழைக்கப்படும். இடது இதய வரையிலிருந்து தொகுதி பெருநாடி வெளியேறும். இடது இதய வரையிலிருந்து தொகுதி பெருநாடி வெளியேறும். இடது இதய வரையின் சுவர் சற்று தடிப்பமாக காணப்படும். அதே போன்று இதயத்தின் வலது இடது புறங்களை பிரிப்பதற்காக இடையில் பிரிசுவர் காணப்படும். தொகுதி பெருநாடியும் சுவாச நாடியும் ஆரம்பிக்கும் இடத்தில் அரைமதி வால்வு காணப்படும். மீண்டும் இதயத்தின் கட்டமைப்பு, இதயமானது நான்கு அறைகளை கொண்டுள்ளது. வலது சோனையறை, இடது சோனையறை, வலது இதயவரை, இடது இதயவரை. வலது சோனையறையில் மேற்பெருநாளமும் கீழ்பெருநாளமும் திறக்கும். வலது சோனையறைக்கும் வலது இதயவரைக்கும் இடையில் முக்கூர் வால்வு காணப்படும். வலது இதயவரையிலிருந்து சுவாச நாடியானது வெளியேறும். இடது சோனையறையில் நான்கு சுவாச நாளங்கள் திறக்கும். இடது சோனையறைக்கும் இடது இதயவரைக்கும் இடையில் இருகூர் வால்வு காணப்படும். இருகூர் வால்வு மைட்டர் வால்வு எனவும் அழைக்கப்படும். இடது இதயவரையிலிருந்து தொகுதி பெருநாடி வெளியேறும். இதயத்தின் வலது புறத்தையும் இடது புறத்தையும் பிரிப்பதற்காக இடையில் பிரிசுவர் காணப்படுகின்றது. தொகுதி பெருநாடியும் சுவாச நாடியும் ஆரம்பிக்கும் இடத்தில் அரைமதி வால்வுகள் காணப்படுகின்றன. இடது இதயவரையின் சுவரானது சற்று தடிப்பமானதாக காணப்படும். அடுத்ததாக இதயத்தினூடாக குருதி செல்லும் பாதை. அடுத்ததாக இதயத்தினூடாக குருதி செல்லும் பாதை தொடர்பாக பார்ப்போம். மேற்பெருநாளம் கீழ்பெருநாளம் என்பவற்றின் ஊடாக ஒட்சிசன் செறிவு குறைந்த குருதி வலது சோனையறையை அடையும். அதாவது உடலின் மேற்புற பகுதிகளில் உள்ள ஒட்சிசன் செறிவு குறைந்த குருதி மேற்பெருநாளத்தின் ஊடாகவும், உடலின் கீழ்ப்புற பாகங்களில் உள்ள ஒட்சிசன் செறிவு குறைந்த குருதி கீழ்பெருநாளங்கள் வழியாகவும் வலது சோனையறையை அடையும். வலது சோனையறையில் இருந்து முக்கூர் வால்வு வழியாக அக்குருதியானது வலது இதய அறையை அடையும். வலது இதயவரையை அடைந்த குருதியானது சுவாச நாடி வழியாக சுவாச பையை சென்றடையும். சுவாச பையில் ஒட்சிசனை பெற்று ஒட்சிசன் செறிவு கூடிய குருதியானது சுவாசப்பை நாளங்கள் வழியாக இடது சோனையறையை அடையும். இடது சோனையறையிலிருந்து இருகூர் வால்வு வழியாக ஒட்சிசன் செறிவு கூடிய குருதியானது இடது இதயவரையை அடையும். இடது இதயவரையை அடைந்த குருதி தொகுதி பெருநாடி வழியாக தொகுதிகள் அனைத்திற்கும் செல்லும். ஆகவே தொகுதிகள் அனைத்துக்கும் குருதியை வழங்குவதற்காக உயர் அமுக்கம் ஒன்றை பிரயோகிக்க வேண்டும். இவ் அமுக்கத்தை பிரயோகிப்பதற்காகவே இடது இதயவரையின் சுவர் சற்று தடிப்பானதாக காணப்படுகின்றது. மேற்பெருநாளம் கீழ்பெருநாளம் என்பவற்றின் ஊடாக ஒட்சிசன் செறிவு குறைந்த குருதியானது வலது சோனையறையை அடையும். அங்கிருந்து முக்கூர் வால்வு வழியாக வலது இதயவரையை அடையும். அங்கிருந்து சுவாசப்பை நாடிகள் வழியாக சுவாசப்பையை சென்றடையும். சுவாசப்பையை சென்றடைந்து அங்கு ஒட்சிசனை பெற்றுக்கொண்டு ஒட்சிசன் செறிவு கூடிய குருதியானது சுவாசப்பை நாளங்கள் வழியாக இடது சோனையறையை அடையும். இடது சோனையறையிலிருந்து இருகூர் வால்வு வழியாக இடது இதயவரையை அடையும். இடது இதயாறையை அடைந்த குருதியானது தொகுதி பெரு நாடிகள் வழியாக தொகுதிகள் அனைத்திற்கும் செல்லும். அடுத்ததாக முக்கூர்வாழ்வின் தொழில் வலது சோனையறையிலிருந்து வலது இதயவரையை அடைந்த குருதி மீண்டும் வலது சோனையறைக்கு செல்வதை தடுக்கும். அதே போன்று இருகோர் வாழ்வின் தொழில் இடது சோனையறையிலிருந்து இடது இதயவரையை அடைந்த குருதி மீண்டும் இடது சோனையறைக்கு செல்வதை தடுக்கும். அதே போன்று அரைமதி வாழ்வின் தொழில் இதய வரிகளில் இருந்து பெருநாடிகளுக்குள் செல்லும் குருதியானது மீண்டும் இதய வரிகளை அடைவதை தடுக்கும். ஆகவே இதயத்தின் வலது பக்கம் முக்கூர் வாழ்வும் இடது பக்கம் இருகூர் வாழ்வும் பெருநாடிகள் ஆரம்பிக்கும் இடத்தில் அரைமதி வாழ்வுகளும் காணப்படும். இவை தொடர்பான புகைப்படங்கள் பாடநூலில் 190 பக்கத்தில் காணப்படுகின்றது. அடுத்ததாக இதய வட்டம். இதயம் பூரணமாக சுருங்கி தளரும் ஒழுங்கு இதய வட்டம் எனப்படும். இதயமானது பூரணமாக சுருங்கி தளரும் ஒழுங்கு இதய வட்டம் எனப்படும். இதய வட்டமானது 3 படிமுறைகளில் நிகழும். முதலாவது சோனையறை சுருக்கம், இரண்டாவது இதயவரை சுருக்கம், மூன்றாவது சோனையறை இதயவரை தளர்வு. மீண்டும் இதயம் பூரணமாக சுருங்கி தளரும் ஒழுங்கு இதய வட்டம் எனப்படும். இதய வட்டமானது 3 படிமுறைகளில் நிகழும். முதலாவது சோனையறை சுருக்கம், இரண்டாவது இதயாறை சுருக்கம், மூன்றாவது சோனையறை இதயவரை தளர்வு. சோனையறை சுருக்கம் என்பது சோனையறைகள் மேலிருந்து கீழ் நோக்கி சுருக்கம் அடையும். சோனையறை சுருக்கம் எனப்படும். அடுத்ததாக இதயவரை சுருக்கம். இதய அறைகளானது கீழிருந்து மேல் நோக்கி சுருங்கும். இதன் போது இருகூர் வாழ்வும் முக்கூர் வாழ்வும் மூடும். குருதியானது தொகுதி பெரு நாடியினுள்ளும் சுவாச நாடியினுள்ளும் தள்ளப்படும். மீண்டும் இதயவரை சுருக்கம். இதயவரைகளானது கீழிருந்து மேல் நோக்கி சுருக்கம் அடையும். இதன் போது இருகூர் வாழ்வும் முக்கூர் வாழ்வும் மூடும். இதனால் குருதியானது தொகுதி பெரு நாடியினுள்ளும் சுவாச நாடியினுள்ளும் தள்ளப்படும். மூன்றாவதாக சோனையறை இதயவரை தளர்வு. இது பூரண இதய விரிவு எனவும் அழைக்கப்படும். இதயவரை சுருக்கத்தின் பின் சிறிது நேரம் சோனையறை இதயவரை தளர்ந்து ஓய்வில் உள்ள நிலைமை சோனையறை இதயவரை தளர்வு எனப்படும். அதாவது இதயவரை சுருக்கத்தின் பின் சோனையறையும் இதயவரையும் தளர்ந்து ஓய்வடையும் நிலைமை சோனையறை இதயவரை தளர்வு எனப்படும். இதன் போது அரைமதி வாழ்வுகள் மூடிய நிலையில் காணப்படும். ஆகவே இதயவட்டம் 3 படிமுறைகளில் நிகழும். சோனையறை சுருக்கம், இதயவரை சுருக்கம், சோனையறை இதயவரை தளர்வு. அடுத்ததாக இதய துடிப்பு. இதயம் சுருங்கி தளர்தல் இதய துடிப்பு எனப்படும். ஓய்வில் இருக்கும் நபர் ஒருவரின் இதய துடிப்பு நிமிடத்திற்கு 72 தடவைகள் ஆகும். ஓய்வில் இருக்கும் நபர் ஒருவரின் இதய துடிப்பு நிமிடத்திற்கு 72 தடவைகள் ஆகும். இதய துடிப்பானது நாடி துடிப்பிற்கு சமனாக காணப்படும். இதய துடிப்பானது நாடி துடிப்புக்கு சமனாக காணப்படும். ஆகவே இதயம் சுருங்கி தளர்தல் இதய துடிப்பு எனப்படும். அடுத்ததாக ECG. ECG என்பது எலக்ட்ரோ கார்டியோகிராஃப். ECG விரிவாக்கம் எலக்ட்ரோ கார்டியோகிராஃப். இதயத்தின் தொழிற்பாடு தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ள ECG பயன்படுத்தப்படும். இதயத்தின் தொழிற்பாடு தொடர்பான தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக ECG பயன்படுத்தப்படும். இவ்வரைபானது இதய வட்டத்தின் 3 சந்தர்ப்பங்களை காட்டும். இவ்வரைபானது இதய வட்டத்தின் 3 சந்தர்ப்பங்களை காட்டும். அதாவது சோணையறை சுருக்கம், இதயவரை சுருக்கம், சோணையறை இதயவரை தளர்வு என்பனவே இவ் ECG கிராப் மூலம் காட்டப்படும். ஆகவே ECG என்பது இதயத்தின் தொழிற்பாடு தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ள பயன்படுத்தப்படுகின்றது. இவ் ECG வரைபில் இதய வட்டத்தின் 3 சந்தர்ப்பங்கள் காட்டப்படுகின்றது. இவ் ECG தொடர்பான வரைபு பாடநூலில் 193 பக்கத்தில் காணப்படுகின்றது. மாணவர்கள், அவ்வரைபை பார்த்தால் நான் சொல்வது உங்களுக்கு இலகுவானதாக விளங்கும். அவ்வரைபில் பி என குறிப்பிடப்பட்டுள்ளது சோணையறை சுருக்கம். பி என குறிப்பிடப்பட்டுள்ளது சோணையறை சுருக்கம். QRS என்பது இதயவரை சுருக்கத்தை குறிக்கும். QRS என்பது இதயவரை சுருக்கத்தை குறிக்கும். T என்பது சோணையறை இதயவரை தளர்வை குறிக்கும். சோணையறை இதயவரை தளர்வை குறிக்கும். ஆகவே ECG மூலம் இதய வட்டத்தின் 3 சந்தர்ப்பங்கள் காட்டப்படுகின்றது. மாணவர்கள், இவ்வரைபை குறிப்பதற்கு தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே ECG என்பது இதயத்தின் தொழிற்பாடு தொடர்பான தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு வரைபு. அடுத்ததாக இதய ஒளி. இதய ஒளியை அவதானிப்பதற்காக உடல் ஒளி பெருக்கி பயன்படுத்தப்படும். இதய ஒளியை அவதானிப்பதற்காக உடல் ஒளி பெருக்கி பயன்படுத்தப்படும். ஆகவே ECG என்பது இதயத்தின் தொழிற்பாடு தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ள பயன்படுத்தப்படுவது. அதே போன்று உடல் ஒளி பெருக்கி இதய ஒளியை அவதானிக்க பயன்படுத்தப்படும். இதய ஒளியானது லப்டப். இதய ஒளி லப்டப் என கேட்கும். லப்பொலியானது நீண்டது. இருகூர் வாழ்வும் முக்கூர் வாழ்வும் மூடும் போது லப் என்ற ஒளி கேட்கும். இருகூர் வாழ்வும் முக்கூர் வாழ்வும் மூடும் போது லப் என்ற ஒளி கேட்கும். டப்பொலியானது குறுகியது. அரைமதி வாழ்வுகள் மூடும் போது டப் என்ற சத்தம் கேட்கும். மீண்டும் இதய ஒளியானது லப் டப்பாகும். லப் ஒளியானது இருகூர் வாழ்வும் முக்கூர் வாழ்வும் மூடும் போது கேட்கும். டப்பொலியானது அரைமதி வாழ்வுகள் மூடும் போது கேட்கும். மாணவர்கள், சற்று அமைதியாக இருந்தால் அவ் இதய ஒளியை உங்களால் கேட்கக்கூடியதாக காணப்படும். அடுத்ததாக குருதி அமுக்கம். குருதி அமுக்கம் என்பது குருதி குழாய்களில் உள்ள குருதியினால் குருதி குழாய்களின் சுவர் மீது வழங்கப்படும் அமுக்கம். ஏற்படுத்தப்படும் அமுக்கம் குருதி அமுக்கம் எனப்படும். குருதி அமுக்கமானது 2 நிலைகளில் நடைபெறும். முதலாவது சுருங்கல் குருதி அமுக்கம், இரண்டாவது தளர்வு குருதி அமுக்கம். குருதி அமுக்கமானது இரண்டு நிலைகளில் நடைபெறும். முதலாவது சுருங்கல் குருதி அமுக்கம், இரண்டாவது தளர்வு குருதி அமுக்கம். சுருங்கல் குருதி அமுக்கம் என்பது இடது இதய வரை சுருங்கி குருதியானது தொகுதி பெருநாடிகளுக்குள் தள்ளப்படும் போது ஏற்படுத்தப்படும் அமுக்கம். மீண்டும் சுருங்கல் குருதி அமுக்கம் என்பது இடது இதய வரை சுருங்கி குருதியானது தொகுதி பெருநாடிகளுக்குள் தள்ளப்படுவதால் ஏற்படும் அமுக்கம். சுகதேகி ஒருவரின் சுருங்கல் குருதி அமுக்கமானது 110 தொடக்கம் 120 மில்லிமீட்டர் ரசமாக காணப்படும். அடுத்ததாக தளர்வு குருதி அமுக்கம். தளர்வு குருதி அமுக்கம் என்பது பூரண இதய விரிவின் போது தொகுதி பெருநாடிகளின் சுவர் மீது ஏற்படுத்தப்படும் அமுக்கம். தளர்வு குருதி அமுக்கம் எனப்படும். சுகதேகி ஒருவரின் தளர்வு குருதி அமுக்கமானது 70 தொடக்கம் 80 மில்லிமீட்டர் ரசமாக காணப்படும். ஆகவே ஆரோக்கியமான நபர் ஒருவரின் குருதி அமுக்கமானது 120 கீழ் 80 மில்லிமீட்டர் ரசம் என குறித்து காட்டப்படும். இங்கு 120 என்பது சுருங்கல் குருதி அமுக்கத்தையும் 80 என்பது தளர்வு குருதி அமுக்கத்தையும் குறித்து காட்டும். மீண்டும் குருதி அமுக்கம் என்பது குருதி குழாய்களில் உள்ள குருதியினால் குருதி குழாய்களின் சுவர் மீது ஏற்படுத்தப்படும் அமுக்கம். இது இரண்டு வகைப்படும், சுருங்கல் குருதி அமுக்கம், தளர்வு குருதி அமுக்கம். சுருங்கல் குருதி அமுக்கம் என்பது இடது இதய வரை சுருங்கும் போது குருதி தொகுதி பெருநாடிகளுக்குள் தள்ளப்படுவதனால் ஏற்படுத்தப்படும் அமுக்கம். தளர்வு குருதி அமுக்கம் என்பது பூரண இதய விரிவின் போது பெருநாடியின் சுவர் மீது ஏற்படுத்தப்படும் அமுக்கம். ஆரோக்கியமான நபர் ஒருவரின் குருதி அமுக்கம் 120 கீழ் 80 மில்லிமீட்டர் ரசமாகும். அடுத்ததாக குருதியமுக்கம் அதிகரிப்பதில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். முதலாவது கூடிய வயது. அடுத்ததாக மனக்குழப்பம். மூன்றாவது பால். நான்காவது நோய் நிலைமைகள். குருதியமுக்கம் அளக்கப்படும் முறை தொடர்பாக பாடநூலில் 194 பக்கத்தில் காணப்படுகின்றது. படம் 6.25 குறித்து காட்டப்பட்டுள்ளது. அடுத்ததாக இரட்டை குருதி சுற்றோட்டம். இரட்டை குருதி சுற்றோட்டம் என்பது பூரண குருதி சுற்றோட்டத்தின் போது இதயத்தின் ஊடாக இரண்டு தடவைகள் குருதி கொண்டு செல்லப்படுதல். இரட்டை குருதி சுற்றோட்டம் எனப்படும். இரட்டை குருதி சுற்றோட்டமானது இரண்டு வகைப்படும், சுவாசப்பை சுற்றோட்டம், இரண்டாவது தொகுதி சுற்றோட்டம். சுவாசப்பை சுற்றோட்டம் எனப்படுவது இதயம் சுவாசப்பை என்பவற்றினூடாக குருதி பயணிக்கும் பாதை. தொகுதி சுற்றோட்டம் என்பது இடது இதய வரையில் ஆரம்பித்து வலது சோனையறை வரை நடைபெறும் சுற்றோட்டம். தொகுதி சுற்றோட்டம் என்பது இடது இதய வரையில் ஆரம்பித்து வலது சோனையறை வரை நடைபெறும் சுற்றோட்டம். மீண்டும் இரட்டை குருதி சுற்றோட்டம். அப்படத்தை பார்த்தே நான் சொல்லும் மேலதிக தகவல்களையும் விளங்கிக் கொள்ளுங்கள். சிறுகுடலினால் அகத்துறிஞ்சப்பட்ட குளுக்கோஸ் மூளையை அடையும் முறை. சிறுகுடலினால் அகத்துறிஞ்சப்பட்ட குளுக்கோஸ் ஆனது எவ்வாறு மூளையை அடையும் என்பதை தொடர்பாக பார்ப்போம். இவ்வினாவும் அடிக்கடி வினவப்படும் ஒரு வகையான வினாவாக காணப்படுகின்றது. ஆகவே மாணவர்கள், நான் சொல்லும் போது அப்படத்தையும் தெளிவாக பார்த்துக் கொள்ளுங்கள். மீண்டும், சிறுகுடலினால் அகத்துறிஞ்சப்பட்ட குளுக்கோஸ் ஆனது மூளையை அடையும் முறை. முதலாவது சிறுகுடல், அடுத்ததாக ஈரல் வாயினாளம், அடுத்ததாக ஈரல், அங்கிருந்து ஈரல் நாளம், கீழ்பெருநாளம், வலது சோனையறை, வலது இதயவரை, சுவாச நாடி, சுவாசப்பை, சுவாச நாளம், இடது சோனையறை, இடது இதயவரை, தொகுதி பெருநாடி, சிரசு நாடி, மூளை. மீண்டும், சிறுகுடலினால் அகத்துறிஞ்சப்பட்ட குளுக்கோஸ் ஆனது மூளையை அடையும் முறை. முதலாவது சிறுகுடல், ஈரல் வாய்நாளம், ஈரல், ஈரல் நாளம், கீழ்பெருநாளம், வலது சோனையறை, வலது இதயவரை, சுவாச நாடி, சுவாசப்பை, சுவாச நாளம், இடது சோனையறை, இடது இதயவரை, தொகுதி பெருநாடி, சிரசு நாடி, மூளை. அடுத்ததாக, ஈரலில் உருவாக்கப்பட்ட யூரியா சிறுநீரகத்தை அடையும் முறை. ஈரலில் உருவாக்கப்பட்ட யூரியா சிறுநீரகத்தை அடையும் முறை. முதல் ஈரல், அடுத்ததாக ஈரல் நாளம், கீழ்பெருநாளம், வலது சோனையறை, வலது இதயவரை, சுவாச நாடி, சுவாசப்பை, சுவாச நாளம், இடது சோனையறை, இடது இதயவரை, தொகுதி பெருநாடி, சிறுநீரக நாடி, சிறுநீரகம். அதாவது, அமைநகற்றலின் மூலம் ஈரலில் உருவாக்கப்படும் யூரியாவானது சிறுநீரகத்தை அடையும் பாதை தொடர்பாக பார்ப்போம். மீண்டும், ஈரல், ஈரல் நாளம், கீழ்பெருநாளம், வலது சோனையறை, வலது இதயவரை, சுவாச நாடி, சுவாசப்பை, சுவாச நாளம், இடது சோனையறை, இடது இதயவரை, தொகுதி பெருநாடி, சிறுநீரக நாடி, சிறுநீரகம். அடுத்ததாக குருதிக்கலன். குருதிக்கலன் மூன்று வகைப்படும். நாடி, நாளம், குருதிமயிர் குழாய்கள். நாடி, நாளம், குருதிமயிர் குழாய்கள். நாடி என்பது இதயத்திற்கு குருதியை இதயத்திலிருந்து குருதியை கொண்டு செல்பவை நாடி எனப்படும். இதயத்திலிருந்து குருதியை வெளியே கொண்டு செல்பவை நாடி எனப்படும். இதயத்திற்கு குருதியை கொண்டு வருபவை நாளங்கள் எனப்படும். மீண்டும், இதயத்திலிருந்து குருதியை வெளியே கொண்டு செல்பவை நாடிகள் எனவும், இதயத்திற்கு குருதியை கொண்டு வருபவை நாளங்கள் எனவும் அழைக்கப்படும். நாடி நாளங்களுக்கு இடையிலான சிறு ஒப்பீடை பார்ப்போம். நாடி இதயத்திலிருந்து குருதியை கொண்டு செல்லும். நாளம் இதயத்தை நோக்கி குருதியை கொண்டு வரும். நாடியின் சுவர் தடிப்பானது. நாளத்தின் சுவர் மெல்லியது. நாடியின் சுவர் மீள்தன்மையுடையது. நாளத்தின் சுவர் மீள்தன்மை அற்றது. நாடியில் குருதி வேகமாக பயணம் செய்யும். நாளத்தில் குருதி மெதுவாக பயணம் செய்யும். நாடிகளில் ஒட்சிசன் செறிவு கூடிய குருதி காணப்படும். விதிவிலக்கு சுவாச நாடி, அதாவது சுவாச நாடியில் மாத்திரம் ஒட்சிசன் செறிவு குறைந்த குருதி காணப்படும். நாளங்களில் ஒட்சிசன் செறிவு குறைந்த குருதி காணப்படும். விதிவிலக்கு சுவாச நாளம், அதாவது சுவாச நாளத்தில் மாத்திரம் ஒட்சிசன் செறிவு கூடிய குருதி காணப்படும். நாடியில் தொடர்ச்சியாக வாழ்வுகள் காணப்படும். நாளத்தில் ஆரம்பிக்கும் இடத்தில் மாத்திரம் வாழ்வுகள் காணப்படும். மீண்டும் நாடி நாளங்களுக்கு இடையிலான சிறிய ஒப்பீடு. நாடி இதயத்திலிருந்து குருதியை கொண்டு செல்லும். நாளம் இதயத்தை நோக்கி குருதியை கொண்டு வரும். நாடியின் சுவர் தடிப்பானது, நாளத்தின் சுவர் மெல்லியது. நாடியின் சுவர் மீள்தன்மையுடையது, நாளத்தின் சுவர் மீள்தன்மை அற்றது. நாடியில் குருதி வேகமாக பயணம் செய்யும், நாளத்தில் குருதி மெதுவாக பயணம் செய்யும். நாடியில் ஒட்சிசன் செறிவு கூடிய குருதி காணப்படும். விதிவிலக்கு சுவாச நாளம். நாளத்தில் ஒட்சிசன் செறிவு குறைந்த குருதி காணப்படும். விதிவிலக்கு சுவாச நாளம். நாடியில் தொடர்ச்சியாக வாழ்வுகள் காணப்படும். நாடியில் ஆரம்பிக்கும் இடத்தில் மாத்திரம் வாழ்வுகள் காணப்படும். நாளத்தில் தொடர்ச்சியாக வாழ்வுகள் காணப்படும். நாளத்தில் தொடர்ச்சியாக வாழ்வுகள் காணப்படும். அடுத்ததாக குருதி சுற்றோட்ட தொகுதி தொடர்பான நோய்கள். குருதி சுற்றோட்ட தொகுதி தொடர்பான நோய்களில் முதலாவதாக அத்தரஸ்கெலரோசியா. அத்தரஸ்கெலரோசியா என்பது ஈரலினால் உற்பத்தி செய்யப்படும் உடலுக்கு தேவையான இலிப்பிட்டு சேர்வைகள் கொலஸ்ட்ரோல் எனப்படும். ஈரலினால் உற்பத்தி செய்யப்படும் உடலுக்கு தேவையான இலிப்பிட்டு சேர்வைகள் கொலஸ்ட்ரோல் எனப்படும். இவ் கொலஸ்ட்ரோல் ஆனது நீரில் கரையாது. இவ் கொலஸ்ட்ரோல் ஆனது நீரில் கரையாது. இதனை குருதியினூடாக கொண்டு செல்வதற்காக இவை விசேட புரதத்துடன் இணையும். இவ் கொலஸ்ட்ரோல் ஆனது நீரில் கரையாது. இவற்றை குருதியினூடாக கொண்டு செல்வதற்காக இவ் கொலஸ்ட்ரோல் ஆனது விசேட வகையான புரதத்துடன் இணையும். இவ்வாறு இணைந்தவை லிப்போ புரதம் என அழைக்கப்படும். இவ்வாறு இணைந்த பிறகு இவை லிப்போ புரதம் என அழைக்கப்படும். லிப்போ புரதங்கள் இரண்டு வகைப்படும். லிப்போ புரதங்கள் இரண்டு வகைப்படும். குறைந்த அடர்த்தியுள்ள லிப்போ புரதம், கூடிய அடர்த்தியுள்ள லிப்போ புரதம். இவ்வாறு குறைந்த அடர்த்தியுள்ள லிப்போ புரதங்கள் நாடிகளில் படிவதனால் ஏற்படும் நோய் நிலைமை அத்தரஸ்கெலரோசியா எனப்படும். மீண்டும் அத்தரஸ்கெலரோசியா என்பது ஈரலினால் உற்பத்தி செய்யப்படும் உடலுக்கு தேவையான இலிப்பிட்ட சேர்வைகள் கொலஸ்ட்ரோல் எனப்படும். இவ் கொலஸ்ட்ரோல் ஆனது நீரில் கரைவதில்லை. எனவே விசேட வகையான புரதத்துடன் இணைந்து லிப்போ புரதத்தை உருவாக்கும். இவ்லிப்போ புரதங்கள் இரண்டு வகைப்படும். குறைந்த அடர்த்தியுள்ள லிப்போ புரதம், கூடிய அடர்த்தியுள்ள லிப்போ புரதம். இவ் குறைந்த அடர்த்தியுள்ள லிப்போ புரதமானது நாடிகளில் படிவதனால் ஏற்படும் நோய் நிலைமைகள் அத்தரஸ்கெலரோசியா எனப்படும். இவற்றில் முதலாவது இதய தசைகளுக்கு குருதியை வழங்கும் முடியுறு நாடிகளில் கொலஸ்ட்ரால் படிவதனால் ஏற்படும் நோய் நிலைமை மாரடைப்பு எனப்படும். இவற்றில் முதலாவது இதய தசைகளுக்கு குருதியை வழங்கும் முடியுறு நாடிகளில் கொலஸ்ட்ரால் படிவதனால் ஏற்படும் நோய் நிலைமை மாரடைப்பு ஆகும். இதன் போது இதய தசைகளுக்கு வழங்கப்படும் குருதியின் அளவு குறைவடையும். அதாவது இதய தசைகளுக்கு குருதியை வழங்குற முடியுறு நாடிகள்ல கொலஸ்ட்ரால் படிகிறதுனால வர்ற நோய் நிலைமை மாரடைப்பு ஆகும். இவ்வாறு முடியுறு நாடிகள்ல கொலஸ்ட்ரால் படிவதனால இதய தசைகளுக்கு வழங்கப்படும் குருதியின் அளவு குறையும். இதனால் இதய தசைகளுடைய தொழிற்பாடு குறைவடையும். இதன் காரணமாக நெஞ்சு வலி ஏற்படும். இந்நோய் நிலைமை மாரடைப்பு ஆகும். அடுத்ததாக குறைந்த அடர்த்தியுடைய கொலஸ்ட்ரோலை அதிகரிக்க செய்யும் உணவுகள். குறைந்த அடர்த்தியுடைய கொலஸ்ட்ரோலை அதிகரிக்க செய்யும் உணவுகள் ஆட்டிறைச்சி, பன்றி இறைச்சி, முட்டையின் மஞ்சள் கரு, முழு ஆடைப்பால், இறால், ஈரல், மாட்டிறைச்சி. குறைந்த அடர்த்தியுடைய கொலஸ்ட்ரோலை அதிகரிக்க செய்யும் உணவுகள் ஆட்டிறைச்சி, பன்றி இறைச்சி, முட்டையின் மஞ்சள் கரு, முழு ஆடைப்பால், இறால், ஈரல், மாட்டிறைச்சி. அடுத்ததாக உயர்குருதி அமுக்கம். உயர்குருதி அமுக்கம் என்பது குருதி அமுக்கமானது 120/80 மில்லிமீட்டர் ரசத்தை விட அதிகரிக்கும் நோய் நிலைமை. குருதி அமுக்கமானது 120/80 மில்லிமீட்டர் ரசத்தை விட அதிகரிக்கும் நோய் நிலைமை உயர்குருதி அமுக்கம் ஆகும். உயர்குருதி அமுக்கத்திற்கான காரணம் நாடிகளில் கொலஸ்ட்ரால் படிதல். அடுத்ததாக நாடிகளின் சுவரின் மீள்தன்மை குறைதல். உயர்குருதி அமுக்கத்திற்கு காரணம் நாடிகளில் கொலஸ்ட்ரால் படிதல். இரண்டாவது நாடிகளின் சுவரின் மீள்தன்மை குறைதல். உயர்குருதி அமுக்கத்தை தவிர்க்கும் முறை நிரம்பிய கொழுப்பு கொண்ட உணவுகளை தவிர்த்தல். புகைத்தல், மதுபான மருந்துதல் என்பவற்றை தவிர்த்தல். மன அழுத்தங்களை குறைத்தல். அடுத்ததாக தாழ்குருதி அமுக்கம். தாழ்குருதி அமுக்கம் என்பது குருதி அமுக்கமானது 120/80 மில்லிமீட்டர் ரசத்தை விட குறைவடையும் நோய் நிலைமை. இதற்கான காரணங்கள் பூசணி குறைபாடு, மற்றொன்று அதிக குருதி பெருக்கு. அடுத்ததாக த்ரம்போசிஸ். அடுத்த நோய் நிலைமை த்ரம்போசிஸ். த்ரம்போசிஸ் இனம் என்பது குருதி குழாய்களில் குருதி ஒருங்கொட்டல் அடைவதனால் ஏற்படும் நோய் நிலைமை. இதன் போது யாதேனும் உறுப்புக்கு வழங்கப்படும் குருதி குறையும். குருதியின் அளவு குறைவடையும். மீண்டும் த்ரம்போசிஸ் என்பது குருதி குழாய்களில் குருதி ஒருங்கொட்டல் அடைவதனால் ஏற்படும் நோய் நிலைமை. இவ்வாறு குருதி ஒருங்கொட்டல் அடைவதனால் யாதேனும் உறுப்புக்கு வழங்கப்படும் குருதியின் அளவு குறைவடையும். இவற்றில் முதலாவது பாரிசவாதம். பாரிசவாதம் என்பது மூளையின் யாதேனும் ஒரு பகுதிக்கு வழங்கப்படும் குருதி கலன்களில் குருதி ஒருங்கொட்டல் நடைபெறுவதால் பாரிசவாத நோய் நிலைமை ஏற்படும். அடுத்ததாக இதய தசைகளுக்கு குருதியை வழங்கும் முடியுறு நாடிகளில் குருதி ஒருங்கொட்டல் நடைபெறுவதனால் முடியுறு த்ரம்போசிஸ் நோய் நிலைமை ஏற்படும். இதய தசைகளுக்கு குருதியை வழங்கும் முடியுறு நாடிகளில் குருதி ஒருங்கொட்டல் அடைவதனால் ஏற்படும் நோய் நிலைமை முடியுறு த்ரம்போசிஸ் எனப்படும். த்ரம்போசிஸ் நோய்கள் ஏற்படுவதை தடுப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள். முதலாவது புகைத்தல், மதுபான மருந்துதல் என்பவற்றை தவிர்த்தல், நிரம்பிய கொழுப்பு உணவுகளை தவிர்த்தல், நார்த்தன்மையான உணவுகளை அதிகளவில் உட்கொள்ளல், உதாரணம் பழங்கள், உப்பின் அளவை குறைத்துக் கொள்ளுதல், உப்பின் அளவை குறைத்துக் கொள்ளுதல். அடுத்ததாக குருதி அமுக்கத்தை கட்டுப்படுத்தல், உடற்பயிற்சி செய்தல், மன அழுத்தங்களை குறைத்தல், உதாரணம் தியானம் செய்தல். மீண்டும் த்ரம்போசிஸ் ஏற்படுவதை தடுப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், புகைத்தல், மதுபான மருந்துதல் என்பவற்றை தவிர்த்தல், நிரம்பிய கொழுப்பு உணவுகளை தவிர்த்தல், நார்த்தன்மையான உணவுகளை அதிக அளவில் உட்கொள்ளல், உதாரணம் பழங்கள், உப்பின் அளவை குறைத்துக் கொள்ளுதல், குருதி அமுக்கத்தை கட்டுப்படுத்தல், உடற்பயிற்சி செய்தல், மன அழுத்தங்களை குறைத்தல். ஆகவே மாணவர்களே, இன்றைய தினம் குருதி சுற்றோட்ட தொகுதி தொடர்பான விடயங்களை பார்த்தோம். இவற்றில் முதலாவதாக குருதி தொடர்பான விடயங்களை பார்த்தோம். இரண்டாவதாக இதயத்தின் கட்டமைப்பு, இதயத்தின் தொழிற்பாடு என்பவற்றை பார்த்தோம். அடுத்ததாக குருதி களங்கள் தொடர்பாக பார்த்தோம். இறுதியாக குருதி சுற்றோட்ட தொகுதி தொடர்பான நோய்கள் பற்றி பார்த்தோம். அவற்றில் அதரஸ்கிலரோசியா, உயர் குருதி அமுக்கம், தாழ் குருதி அமுக்கம், த்ரம்போசிஸ் நோய் நிலைமைகள் பற்றி பார்த்தோம். இன்றைய தினத்துக்கான வினாக்கள், முதலாவது, இதய தசைகளுக்கு குருதியை வழங்கும் குருதிக்கலன் எது? இதய தசைகளுக்கு குருதியை வழங்கும் குருதிக்கலன் எது? இரண்டாவது வினா, சிறுகுடலினால் அகத்துறிஞ்சப்பட்ட குளுக்கோசு மூளையை அடையும் பாதையை தருக. சிறுகுடலினால் அகத்துறிஞ்சப்பட்ட குளுக்கோசு மூளையை அடையும் பாதையை தருக. அடுத்ததாக, முடியுறு த்ரம்போசிஸ் என்பது யாது? முடியுறு த்ரம்போசிஸ் என்பது யாது? இவற்றுக்கான விடைகளை எழுதி பாட ஆசிரியரிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.